சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 3, 2024. தலைப்ப நித்திய தண்டனை கோல்டன் உரை சங்கீதம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் பொறுப்பு ரீதியான வாசிப்பு ஏசாயா யோவேல் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களையல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான் கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து சங்கீதம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் இரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருணியங்களையும் நினைத்தருளும் அவைகள் அநாதிகாலம் முதல் இருக்கிறதே என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் மத்தேயு பின்பு அவர் வீட்டிலே போஜனபந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள் பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள் இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதேயல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களையல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் லூக்கா அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரி அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரி இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தஞ்செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தஞ்செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். லூக்கா. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணுபம்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் ராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஈரெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நீதிமொழிகள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனந்திரும்புவார்கள். வலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். சங்கீதம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர். எபிரேயர். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றியெறிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவன் உள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களின் இடத்திற்கும். புலம்பல். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டு கொண்டீர். ஏசாயா. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். தெய்வீக அன்பு மனிதனை திருத்துகிறது மற்றும் ஆளுகிறது. மனிதர்கள் மன்னிக்கலாம், ஆனால் இந்த தெய்வீக கோட்பாடு மட்டுமே பாவியை சீர்திருத்துகிறது. பாவத்தின் விளைவாக துன்பத்தை ஏற்படுத்துவது பாவத்தை அழிக்கும் வழிமுறையாகும். பௌதிக வாழ்வு மற்றும் பாவத்தின் மீதான நம்பிக்கை அழியும் வரை பாவத்தில் கூறப்படும் ஒவ்வொரு இன்பமும் அதன் வலிக்கு சமமான வலியை விட அதிகமாக அளிக்கும். சொர்க்கத்தை அடைய இருப்பதன் இணக்கம் நாம் இருப்பது என்ற தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அன்பே. இதைவிட நம்மால் கேட்க முடியாது, உயரமாக பார்க்க முடியாது, தூரம் செல்ல முடியாது. அன்பின் வடிவமைப்பு பாவியை சீர்திருத்துவதாகும். லூக்காவின் நற்செய்தியின் 7வது அத்தியாயத்தில் இயேசு ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பரிசேயரின் கிளறவ விருந்தினராக இருந்தார். சைமன் என்ற பெயரால் அவர் சீமோனை போலல்லாமல் இருந்தார். அவர்கள் இறைச்சியில் இருந்தபோது ஓரியண்டல் பண்டிகையின் காட்சியை குறுக்கிடுவது போல் ஒரு அசாதாரண சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு விசித்திரமான பெண் உள்ளே வந்தாள். மக்தலேனா மரியாள், அப்போதிருந்து அழைக்கப்பட்டவள், இயேசுவை அணுகினாள். இயேசு அந்த பெண்ணை புறக்கணித்தாரா? அவளின் அபிமானத்தை அவன் விலக்கினனா? இல்லை, அவன் அவளை இரக்கத்துடன் பார்த்தான். இது எல்லாம் இல்லை. தம்மை சுற்றியிருந்தவர்கள், குறிப்பாக தம்முடைய புரவலர்களின் உள்ளத்தில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தும் மேன்மையான விருந்தாளி ஏன் அந்த பெண்ணின் ஒழுக்கக்கேடான நிலையை உடனடியாக கண்டறிந்து அவளை புறக்கணிக்கவில்லை என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை கடிந்து கொண்டார் ஒரு சிறுகதை அல்லது உவமையுடன். அனைவருக்கும் பாடத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அந்த பெண்ணுக்கு அந்த குறிப்பிடத்தக்க அறிவிப்புடன் பின்பற்றியது. தெய்வீக அன்பிற்கான அவளுடைய கடனை அவன் ஏன் இவ்வாறு சுருக்கமாக கூறினான்? அவள் மனந்திரும்பி சீர்திருத்தப்பட்டாளா? அவனுடைய நுண்ணறிவு இந்த சொல்லப்படாத ஒழுக்க எழுச்சியை கண்டறிந்ததா? அவள் அவனது பாதங்களை தன் கண்ணீரால் குளிப்பாட்டினாள். மற்ற சான்றுகள் இல்லாத நிலையில் அவளது மனந்திரும்புதல் சீர்திருத்தம் மற்றும் ஞானத்தின் வளர்ச்சி ஆகியவற்றை எதிர்பார்ப்பதற்கு அவளுடைய வருத்தம் போதுமான ஆதாரமாக இருந்ததா? அத்தகைய விவரிக்க முடியாத பாசத்திற்கு பரிசேயரின் விருந்தோம்பல் அல்லது மாக்தலேனின் மன வருத்தத்திற்கு உயர்ந்த அஞ்சலி இது. இந்த கேள்விக்கு இயேசு சுயநீதியை கடிந்து கொண்டு வருந்துபவர்களின் விடுதலையை அறிவித்தார். தவறு செய்ததற்காக வருத்தப்படுவது சீர்திருத்தத்தை நோக்கிய ஒரு படி மற்றும் மிக எளிதான படியாகும். ஞானத்திற்கு தேவைப்படும் அடுத்த மற்றும் பெரிய படி நமது நேர்மையின் சோதனை, அதாவது சீர்திருத்தம். இந்த நோக்கத்திற்காக நாம் சூழ்நிலைகளின் அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். சோதனையானது குற்றத்தை திரும்ப திரும்ப தூண்டுகிறது, மேலும் செய்ததற்கு பதிலாக துன்பம் வரும். நீதி சட்டத்தில் எந்த சலுகையும் இல்லை என்பதை நாம் அறியும் வரை அது எப்போதும் இருக்கும். கிறிஸ்துவால் அழிக்கப்பட்டதால் மட்டுமே பாவம் மன்னிக்கப்படுகிறது, உண்மை மற்றும் வாழ்க்கை. தீமையில் நிலையான இன்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் சீர்திருத்தம் வருகிறது, மேலும் அறிவியலின்படி நன்மையின் மீது பாசத்தை பெறுவதன் மூலம் தெய்வீக மனது இருக்கும் போது இன்பமோ துன்பமோ, பசியோ பேரார்வமோ, பொருளில் அல்லது பொருளில் இருக்க முடியாது என்ற அழியாத உண்மையை வெளிப்படுத்துகிறது. இன்பம், துன்பம் அல்லது பயம் போன்ற தவறான நம்பிக்கைகள் மற்றும் மனித மனதின் அனைத்து பாவ பசிகளையும் அழிக்க முடியும். தீமை என்பது சில சமயங்களில் ஒரு மனிதனின் உரிமை பற்றிய உயர்ந்த கருத்தாகும், நன்மையின் மீதான அவனது பிடிப்பு வலுவடையும் வரை. பின்னர் அவர் அக்கிரமத்தில் இன்பத்தை இழக்கிறார், அது அவருக்கு வேதனையாகிறது. பாவத்தின் துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழி பாவத்தை நிறுத்துவதே, வேறு வழி இல்லை. கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதை மறுப்பவன் அன்பினால் தண்டிக்கப்படுகிறான். பொதுமக்களின் அழுகை அன்பின் பெரிய இதயத்திற்கு சென்றபோது அது அவரது தாழ்மையான விருப்பத்தை வென்றது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மன்னிக்கப்படாத நிலையில் பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவத்தின் மத்தியில் மகிழ்ச்சி உண்மையானதாக இருக்கும். உடலின் மரணம் என்று அழைக்கப்படுவது பாவத்திலிருந்து விடுபடுகிறது. கடவுளின் மன்னிப்பு பாவத்தை அழிப்பதை தவிர வேறொன்றுமில்லை. இவை கடுமையான தவறுகள். விஞ்ஞானம் தீமையின் உண்மையற்ற தன்மையை நிரூபிக்கிறது என்பதிலிருந்து ஒரு பாவி எந்த ஊக்கத்தையும் பெற முடியாது. ஏனென்றால் பாவம் செய்தவர் பாவத்தை உண்மையாக்குவார், உண்மையற்றதை உண்மையாக்குவார். இதனால் கோபத்தின் நாளுக்கு எதிராக கோபத்தை குவிப்பார். அவர் தனக்கெதிரான ஒரு சதித்திட்டத்தில் இணைகிறார். அவர் ஏமாற்றப்பட்ட மோசமான உண்மைத்தன்மைக்கு எதிராக, தனது சொந்த விழிப்புணர்வுக்கு எதிராக. பாவத்தை மனந்திரும்பி உண்மையிட்டதை கைவிடுபவர்களால் மட்டுமே தீமையின் உண்மையற்ற தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். பாவத்தில் உண்மையான இன்பம் இல்லை என்ற இந்த நம்பிக்கை கிறிஸ்தவ அறிவியலின் இறையியலின் மிக முக்கியமான புள்ளிகளில் ஒன்றாகும். பாவத்தை பற்றிய இந்த புதிய மற்றும் உண்மையான பார்வைக்கு பாவியை எழுப்புங்கள். பாவம் இன்பத்தை தருவதில்லை என்பதை அவருக்கு காட்டுங்கள். மேலும் இந்த அறிவு அவரது தார்மீக தைரியத்தை பலப்படுத்துகிறது மற்றும் தீமையை கையாள்வதற்கும் நன்மையை விரும்புவதற்கும் அவரது திறனை அதிகரிக்கிறது. பொருளின் அனுமான வாழ்வின் மீதான நம்பிக்கையின் கூர்மையான அனுபவங்களும் நமது ஏமாற்றங்களும் இடைவிடாத துயரங்களும் சோர்வுற்ற குழந்தைகளைப் போல நம்மை தெய்வீக அன்பின் கரங்களுக்கு திருப்புகின்றன. பின்னர் நாம் தெய்வீக அறிவியலில் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அன்பின் ஆரோக்கியமான தண்டனைகள் மூலம் அறிவியலின் அடையாளங்களான நீதி, அமைதி மற்றும் தூய்மையை நோக்கிய பயணத்தில் நமக்கு உதவுகிறோம். பாவம் மற்றும் துன்பம் இரண்டும் நித்திய அன்பின் காலடியில் விழும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.